بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றாரலாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த மாநாட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை அறிந்து கொள்வோம், இதுதான் இந்த மாநாட்டினுடைய முதல் தலைப்பாக இங்கு தரப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை என்று ஏற்றுக்கொண்ட நம்மிடையே அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் அல்லாஹுவை ஏற்றுக்கல, அல்லாஹவை பற்றி தெரியாமல் இருக்கிறாரு, அவரிடத்தில் அல்லாஹவை பற்றியான ஒரு அறிமுகத்தை தருகின்றோம். நாம் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹவை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, அல்லாஹவை சரியான முறையில் நாம் அறிந்திருக்கின்றோமா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் சொன்ன கட்டளை என்ன, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 47வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு அல்லாஹுடைய தூதருக்கு சொன்னதை ஒரு கட்டளையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுவை அறிவதுதான் இஸ்லாமிய அடிப்படைகளிலே மிக முக்கியமான ஒன்று. பல இடங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுன் ஆரம்பிக்கிறானே, அந்த ஆமனு என்பதனுடைய அடிப்படை அல்லாஹுவை அறிதல். இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆமனு என்பதற்கான விளக்கமே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அறிதல் தான் என்பதை மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுவை அறியாமல் எதுவும் கிடையாது, எந்த விதமான நன்மையும் நாம் பெற முடியாது. அல்லாஹுவை அறிந்து கொள்வதுதான் ஈமான் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹுவை அறியவில்லை என்று சொன்னால் நான் உண்மையான ஒரு முஸ்லீம் அல்ல. அல்லாஹுவை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சரியாக விளங்கிக் கொண்டான் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுவை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் பெயர் முஸ்லீமாக இருக்கலாம், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இறுதியாக நாம் அல்லாஹுவை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம், ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன? எனக்கு அல்லாஹ பத்தி தெரியுங்க, அவன் தான் மலிக் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன், அவன் தான் ஜப்பார் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன், அவன் தான் அல் முத்தகப்பிர் என்பதை புரிந்து வைத்திருக்கின்றேன், அவன் தான் ஹாலிக் என்பதை புரிந்து வைத்திருக்கின்றேன். ஆனால் இது அல்லாமல் புரிய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் எல்லாம் உண்டு. அவைகளை எல்லாம் நாம் புரிந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட்டிருக்கணும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் மிக அழகாக சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் அறிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் அறிதலை கொண்டு ஆரம்பியுங்கள். எதற்கு முன்னால்? சொற்களுக்கும் செயல்களுக்கும் முன்னால். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சொல்வதற்கு முன்னால், நான் அல்லாஹுவை வணங்குகின்றேன் என்று சொல்வதற்கு முன்னால நான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அல்லாஹுவை அறிந்திருக்கணும். அல்லாஹுவை அறியாமல் நான் அல்லாஹுவை வணங்குவேன் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹினுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக அல்லாஹுடைய வாக்குகளை எழுதுவதற்காக கடல்கள் முழுக்க மையாக்கப்பட்டாலும் அல்லாஹினுடைய வார்த்தைகளை எழுது முடிப்பதற்கு முன்னால் கடல் அந்த மையாக்கப்பட்ட எல்லாமே தீர்ந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹினுடைய வார்த்தையை எழுதுவதற்கு முன்னால் அந்த மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதை போன்று உன்னர் பங்கு கொண்டு வந்தாலும் தெரியுங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய வார்த்தையை சாதாரணமாக நாம் எழுதியோ சொல்லியோ முடித்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இங்கே தரப்பட்டு ஒரு 50 நிமிடங்களிலே சில செய்திகளை பதிய வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதால் மிக முக்கியமான செய்திகளை மட்டும் நாம் இந்த நேரத்திலே நமக்கு அவசியமானவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுவை புரிந்து கொண்டான் என்று சொன்னால், அல்லாஹுவை சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உறுதியை போன்று வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. மரணமே வருகின்றது என்று சொன்னாலும், மரணத்திற்கு தயாராக என்று சொன்னாலும், அந்த மரணத்திற்காக தயாராக கூடிய ஒரு உயரிய பண்பு யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுவை அறிந்து கொண்ட மனிதனிடத்தில் இருக்கும், அல்லாஹுவை அறிந்து கொள்ளாமனிடத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு விஷயத்தை தான் சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள். அவங்க அல்லாஹ் மிக தெளிவாக அறிந்திருந்ததின் காரணமாக அவர்களுக்கு மரணம் என்பது மிக இலகுவானதாக இருந்தது. மரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நீ மரணம் அடைவா என்று சொன்னால் கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை சஹாபாக்களிடத்தில் வந்ததற்கான காரணம் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், முஅத்தா போரின் போது 3 நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஜைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. 3 நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஅத்தா போருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அப்படி கலந்து கொள்ளாத அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த போரிலே மூன்று பேர் ஷஹீதாக்கப்படுவார்கள். யார்? ஜைத் இப்னு ஹாரிஸா, அவர்தான் முதல் படை தளபதி, அவர் ஷஹீதாக்கப்படுவார். இரண்டாவதாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்படுவார். மூன்று பேரும் அந்த சபையிலே இருக்கின்றார்கள். இல்லாத சபையிலே சொல்லப்படக்கூடிய செய்தி அல்ல, அவர்கள் இல்லாத சபை அல்ல அது, அவர்கள் இருக்கும் போது சொல்லப்பட்டது நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்று. ஆனால் அவர்கள் பயந்தார்களா? அந்த மரணத்தை எதிர்கொண்டார்கள். நாம் அல்லாஹ்விற்காக போராடினோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதாவோம் என்ற அந்த சிந்தனையோடு கலந்து கொண்டார்களே, அப்படி கலந்து கொண்டதற்கான காரணம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டதின் காரணமாகத்தான். அல்லாஹ்வை புரிந்ததால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று. இதே ஒரு மனிதன் அல்லாஹ்வை புரியவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியும். மரணம் என்பது மனிதன் ஏற்றுக்கொள்வானா? மரணத்தை பற்றி பேசியால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு சிந்தனை இன்றைக்கு மனித உணர்வுகளிலே இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. யாருமே மரணித்து விடுவா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல இடங்களிலே நல்ல சபை என்று எவைகளையெல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்களோ அந்த சபையில போய் மரணத்தை பத்தி பேசுங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. இதுதான் யதார்த்தமாக இன்றைக்கு மனித சிந்தனைகள்ல உள்ளது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் அல்லாஹ்வை புரிந்து கொண்டதின் காரணமாக மரணம் வரைக்கும் அவர்கள் தயாரானார்கள். அது எப்ப முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அறிந்து கொண்டால் மட்டுமே முடியும். அடுத்ததாக ஒருவர் அல்லாஹ்வை சரியான முறையில் புரிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது என்பதை அவர் முழுமையாக விளங்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட பண்பு எப்ப இருக்கும்னா அல்லாஹ்வை புரிந்தாதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் இல்லையா? ஹிஜ்ரி 6 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு போருக்கு போய் கொண்டு வரக்கூடிய சமயம், போரிலே திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இளைப்பாறுகின்றார்கள். எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இளைப்பாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தனி இடத்துல இளைப்பாறுகின்றார்கள். அவர்களுடைய வாளை ஒரு ஓடை மரத்தின் அருகிலே மாட்டி வைத்து விட்டு தூங்குகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே வாள் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் வாள் இருக்கின்றது, எதிரிலே ஒரு நபர் இருக்கின்றார். எல்லாரும் வேகமா ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இதோ இவர் இருக்கின்றாரே, நான் தூங்கி எழுந்தேன், எழுந்தவுடனே என்னுடைய வாளை கையில் வைத்துக் கொண்டு இவர் என்னிடத்தில் கேட்டார், என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று கேட்டார். யாருமே கிடையாது, சஹாபாக்கள் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் தனியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே வாள் இருக்கின்றது, என்னை கொல்வதற்காக நிற்கின்றார். நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தேன் என்று சொன்னால் அந்த இடத்தில் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்பதை நம் முன்னால் வைத்து யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவரிடத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யாருன்னு கேட்கிறாங்க. உடனே மிக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அல்லாஹ் அப்படின்னாங்க. அந்த இடத்தில் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் நாடினால் மட்டுமே இந்த மனிதனால் எனக்கு தீங்கிழைக்க முடியும், இல்லை என்றால் இழைக்க முடியாது என்பதை மிக தெளிவாக விளங்கியதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். அடுத்து நிகழ்ந்தது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அவருடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னாங்க. அவர் போட்டாங்கன்னு சொல்லல, அந்த மனிதர் கீழே போட்டு விட்டார் என்று சொல்லல, கீழே விழுந்து விட்டது என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வை சரியாக ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஒருத்தர் அல்லாஹ்வை புரியலங்க, அல்லாஹ்வை புரியாதவர் முஸ்லீமாக இருக்கின்றார், நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கின்றோமே, நம் இடத்தில் ஒருவர் கேட்கின்றார், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் என்ன பதிலை நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்? இறைவனுடைய பண்பு என்ன என்று கேட்டால் என்ன பண்பை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்? இறைவனை பற்றி உனக்கு தெரிந்ததெல்லாம் என்று சொல் என்று சொன்னால் எவைகளை எல்லாம் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நபர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது. ஒரு சமூகம் இருந்தது, அல்லாஹ்வை பற்றி தெரிந்த சமூகம். அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவர்களைத்தான் இறை மறுப்பார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களே என்று அழைக்கப்பட்ட ஒரு சமூகம். யா அய்யுஹல் லதீன கஃபரு, ஓ இறை மறுப்பாளர்களே என்று அழைக்கப்பட்ட ஒரு சமூகம். அவர்கள் யார்? அல்லாஹ்வை தெரியாதவர்களா? அல்லாஹ்வை புரியாதவர்களா? அல்லாஹ்வை பற்றி தெரியாதவர்களா என்றால் கிடையாது. அவர்கள் மிக அழகாக அல்லாஹ்வை பற்றி வணங்கி இருந்தார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வணங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வை பற்றி அந்த அளவிற்கு புரிந்திருக்கின்றதா என்றால் கிடையாது. கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய அளவிற்கு அந்த சமூகம் இருந்தது. இறை மறுப்பார்கள் என்று யாரை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றானோ, யாரை யா ஐயுகல்லதீன கஃபரு என்று அழைக்கின்றானோ, அந்த சமூகத்துடைய நிலை என்ன தெரியுமா? எங்களை பாதுகாப்பதால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்றத அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில பெரும்பாலான மக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹ் இருக்கிறான்னு விளங்கி வைத்த சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். கஷ்டத்தை கொடுப்பது அல்லாஹ், கஷ்டத்தை போக்குவது அவுளியான்னு விளங்கி வச்சதுதான் இஸ்லாமிய சமூகமாக இருக்குது. ஆனா அவங்க அப்படியெல்லாம் விளங்கல, அல்லாஹுதான் பாதுகாப்பான் என்று விளங்கினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு ஆண்டு யானை வருடம் என்று சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு யானைப்படை காபாவை முற்றுகையிட வந்த நேரத்திலே, காபாவை அழிக்க வந்த நேரத்திலே, அன்றைக்கு இறை மறுப்பாளர்கள் யாரை பாதுகாப்பனாக நினைத்தாங்க? யார் இந்த காபாவை பாதுகாப்பான் என்பதை உணர்ந்தாங்க அப்படின்னா, இந்த வீட்டிற்குரியவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் இந்த வீட்டை பார்த்துக்குவானாங்க, நம்மளாம் ஊரை விட்டு போயிருவோம். அப்துல் முத்தலிப் சொன்னாரு, அல்லாஹுடைய தூதருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொன்னாரு, நம்ம இந்த இடத்தை விட்டு மக்கா விட்டு போயிருவோம். இந்த வீட்டிற்கென்று ஒரு பொறுப்பாளன் இருக்கின்றான், இந்த வீட்டிற்கென்று ஒரு சொந்தக்காரன் இருக்கின்றான், அவன் இந்த வீட்டை பார்த்துக் கொள்வான் என்று யார சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் விளங்கி இருந்தாங்களா இல்லையா? ஆனா அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா ஐயுகல் லதீன காஃபரு அப்படின்னு, குல் யா ஐயுகல் காஃபிரூன்றான். அப்ப இன்னைக்கு உள்ள முஸ்லீமை பார்த்து என்ன சொல்றது? எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவன் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமை பார்த்து நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? ஆனால் அந்த அளவிற்கு அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்த, தங்களுடைய எழுத்துக்களிலே ஆரம்பத்திலே கடிதம் எழுதினால் அல்லாஹுடைய பெயரால் இன்று எழுதக்கூடிய அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் இறை மறுப்பாளர்கள். காரணம் என்ன? ஒமா கதருல்லாக ஹக்க கதிரிஹி, திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா கதருல்லாக ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹுவை எப்படி விளங்க வேண்டுமோ, அல்லாஹுவை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ, அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டுமோ, அந்த அடிப்படையிலே அவர்கள் புரியவில்லை. அதனால் இறை மறுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே. நம்மை எந்த அடிப்படையிலே சேர்ப்பது? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை எந்த அடிப்படையிலே சேர்ப்பது? நாம் அல்லாஹ்வை புரிந்திருக்கின்றோமா? எப்படி அல்லாஹ்வை அவனுடைய மகத்துவத்தோடு புரிய வேண்டுமோ, அவனுடைய கண்ணியத்தோடு அறிய வேண்டுமோ, அந்த அடிப்படையிலே நான் அறிந்திருக்கின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அறியவில்லை. அப்படி அறியக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இல்லை. நம்மை எப்படி அழைப்பது யோசித்து பாருங்கள். அடுத்து, அல்லாஹ்வை ஒரு மனிதன் அறியவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலைகள் என்ன? மிக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னார். மரணித்த பிறகு மண்ணறையிலே வைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படியே வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார்கள். உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கான அந்த வர்ணனையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் என்று சொல்லிய ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கின்றார்கள். அல்லாஹ்வை மறுத்த சமூகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. குல் சுமா அகூலுன் நாசு அல்லாஹ் அல்லாஹ், எல்லோரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாங்களே, எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாங்களே, அதே மாதிரி நானும் அல்லாஹ் என்று சொன்னேன் என்றாங்களே, அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு ஏராளமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்தில், ஏராளமான முஸ்லீம்கள். அப்படிப்பட்ட எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹ்வை சரியான முறையிலே விளங்கி இருக்கின்றார்களா? அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை புரிந்து கொண்டு, அல்லாஹ் என்று வரும் பொழுது அவனை பற்றியான தன்மைகள், சிபத்துகள், பெயர்கள் எல்லாமே என்னுடைய உள்ளத்திலே பதியப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்படி நாம் இருக்கின்றோமா? நிச்சயமாக அப்படி யாரையும் பார்க்க முடியாது. அதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சமூகத்துடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் அவ்வாறுதான் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை புரியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலை என்ன தெரியுமா? கைசேதத்திற்குரிய ஒரு நிலை, மிகவும் கைசேதத்திற்குரிய ஒரு நிலை. அங்கே கேட்கப்படும் உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்பட்டால் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எப்படி அல்லாஹ்வை தெரிந்து கொண்டாய் என்று கேட்டால் அல்லாஹுடைய வேதத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனை பொறுத்தவரை எப்படி அவனுடைய நிலை இருக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அவனிடத்திலே கேட்கப்படும் உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டவுடனே அவன் சொல்லக்கூடிய பதில் ஹா ஹா லா அதிரி, ஆஹா எனக்கு தெரியாது என்று சொல்வான். ஆஹா லா அதிரி, ஆஹா எனக்கு தெரியாது. குல்துமா அகூலுன் நாசு அல்லாஹ் அல்லாஹ், எல்லோரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அதைத்தான் நானும் சொன்னேனே தவிர அல்லாஹை பற்றி வேறு எதுவும் தெரியாது. அப்ப அந்த வானவர்கள் சொல்வார்கள், யார் கேள்வி கேட்டார்களோ அந்த வானவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? லா தரைத்த வலா தலைத்த, அல்லாஹை பற்றி நீ படிக்கவும் இல்லை, அல்லாஹை பற்றி நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை. அல்லாஹை படிக்கவும் இல்லை, அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்ளவும் இல்லை. அதற்கப்புறம் அவருடைய நிலை என்ன? அவருடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஆகிவிடக்கூடிய அளவிற்கு அவருடைய மண்ணறை அவரை நெருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நாளா, இரண்டு நாளா, எத்தனை நாட்கள்? ஹத்தா யுபாசு யோமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அவருடைய நிலை அதுதான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. யோசித்து பாருங்கள், நான் அல்லாஹுவை தெரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹுவை எப்படி விளங்க வேண்டுமோ, அல்லாஹுவை எப்படி அறிய வேண்டுமோ, அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி நான் புரியவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவை நம்புவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் விளங்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நான் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் விளங்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்தான் நித்திய ஜீவன் என்பதை நான் விளங்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்தான் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன், அவனைத் தவிர வேறு உதவியாளன் இல்லை என்பதை நான் விளங்கவில்லை என்று சொன்னால், மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்அமூன், நான் உங்களிடத்தில் எந்த விதமான உணவையோ ரிசுக்கையோ நான் கேட்கவில்லை, அல்லாஹுதான் உணவளிப்பவன் என்பதை நான் விளங்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலை என்ன? நாளை மறுமை நாளிலே, நாளை மண்ணறை வாழ்க்கையிலே, அவ்வளவு மண்சிலும் இம்மனாசில் ஆகிறா, வறுமையினுடைய வீடுகளிலே முதல் வீடு என்று சொல்லப்பட்டதே, அப்படிப்பட்ட வீட்டிலே என்னுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, மிகவும் கைசேதத்திற்குரியதுதான். அல்லாஹுவை நாம் அறியவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் எப்படி அல்லாஹுவை புரிந்து கொள்வது? என்னை படைத்த இறைவனை நான் எப்படி விளங்கிக் கொள்வது? தேடல் இருந்தால் மட்டுமே அல்லாஹுவை புரிந்து கொள்ள முடியும். தேடல் இல்லாமல் அல்லாஹுவை புரிய முடியுமா? தேடல் இருந்தவன் மட்டுமே அல்லாஹுவை புரிந்து கொண்டான் என்ற ஒரு சரித்திரத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேடல் இருந்தது, அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். நம்மை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வதற்கு யார் இருந்தார்? தந்தை இருந்தாரா? சமூகம் இருந்ததா? அதற்கு முன்னர் யாரும் இருந்தார்களா? யாரும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வதற்கு தேடினார்கள், என்னை படைத்தது யார், என்னை படைத்தது யார் என்று தேடினார்கள். சூரியனை பார்த்தார்கள், சந்திரனை பார்த்தார்கள், நட்சத்திரங்களை பார்த்தார்கள். எப்படியாவது படைத்த இறைவனை புரிந்து கொள்ள முடியுமா? யார் யாரையெல்லாம், எதை எதையெல்லாம் இந்த சமூகம் வணங்கிக் கொண்டிருக்கின்றது, உண்மையான இறைவனை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் வழியும் என்ன என்று தேடியதின் காரணமாக அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு சொன்னாங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பிய காரணம், அவர்கள் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள், தேடினார்கள், புரிந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் இல்லையா, அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள், அவர்களுக்கு தேடல் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் வருவதற்கு முன்னால், இந்த இஸ்லாம் மக்கா நகரிலே பரவுவதற்கு முன்னால் தேடல் இருந்தது. யார் யாரையோ வணங்குகின்றார்கள், எதை எதையோ வணங்குகின்றார்கள். வணக்கம் என்ற பெயரால் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் யார், படைத்த இறைவன் யார், அந்த இறைவனை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த சமயத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் வணங்கக்கூடிய எல்லாமே பொய்யானவை, கற்பனையானவை, உண்மையற்றவை, அதனால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை சொன்ன உடனே அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? நாம் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு எத்தனை வருட காலமாக இருக்கின்றோம், நமக்கு சந்தோஷம் உண்டா? மகிழ்ச்சி உண்டா? என்றாவது நான் ஒரு முஸ்லீம் என்ற ரீதியிலே பெருமைப்படக்கூடியவனாக நான் இருந்திருக்கின்றேனா? நரகத்திற்குரிய காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போகின்றார்கள், நரகத்திற்குரிய காரியங்களை செய்கின்றார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் என்ற ஒரு சந்தோஷம் இன்றைக்காவது வந்திருக்கின்றதா? நம்மிடத்தில் தேடல் கிடையாது. தேடல் இல்லாதன் காரணமாக அல்லாஹினுடைய மகத்துவம் புரியவில்லை, அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லை. எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிந்து கொள்ளவில்லை. அதனால் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நபித்தோழர்களுக்கு இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை கிடைத்த உடனே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்ற அந்த வார்த்தை கிடைத்த உடனே, அதுதான் உண்மையான சத்தியம் என்று கிடைத்த உடனே அவருடைய சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? தலைகால் புரியாத சந்தோஷம். யார் எனக்கு அருகாமையிலே இருக்கின்றார், யார் என்னை திட்டுகின்றார், யார் என்னை ஏசுகின்றார், யார் என்னை மிரட்டுகின்றார் என்பதையெல்லாம் கவலைப்படாமல் உள்ளம் நிறைய சந்தோஷமோடு அவர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் இருந்தார்களே, அதற்காக பல துன்பங்களை பட்டார்களே, அதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வை அறிந்து கொண்டதன் காரணமாகத்தான். அதற்கு முன்னால் தேடல் இருந்தது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ள மாட்டோமா? உண்மையான இறைவனை புரிந்து கொள்ள முடியாதா என்ற அந்த தேடலுடைய எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைத்த உடனே எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. ஹப்பாத் இப்னு அரஸ் ரலியல்லாஹுவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திலே அதிகமாக சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய பட்டறைக்கு வருகின்றார், தன்னுடைய இடத்திற்கு வருகின்றார். வாழ் செய்வதிலே கை சேர்ந்த அந்த ஹப்பாய்புன் அரத் அவர்கள் பட்டறைக்கு வரும் பொழுது அவரிடத்தில் வேலை கொடுத்த குறைசி குப்பார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு அடிமைக்காக காத்து கிடப்பதா என்ற கோபத்தோடு அமர்ந்திருந்தார்கள். வந்தார். எப்படி வந்தார்? உள்ளம் நிறைய பூரிப்போடு வருகின்றார், உள்ளம் நிறைய சந்தோஷத்தோடு வருகின்றார். நான் கேட்கின்றேன், நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றோமே, ஏதோ ஒரு செய்தி அல்லாஹ்வை பற்றி படித்த உடனே, ஆஹா, அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு அழகான ஒரு செய்தியை தெரிந்திருக்கின்றோம் என்று சந்தோஷத்தோடு பூரிப்போடு வெளியே சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இருக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை புரிந்து கொண்ட அந்த சந்தோஷத்தோடு வருகின்றார். அவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள், என்ன திட்டுகின்றார்கள் என்று எதுவுமே புரியவில்லை, சந்தோஷத்தோடு இருக்கின்றார். ஒரு கட்டத்தில் சொல்கின்றார், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், வேதனை செய்யப்பட்டார். ஆனால் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் இருந்தார் என்பதுதான் யதார்த்தம். காரணம் என்ன? அவருக்கு அதைவிட இருந்த சந்தோஷம், நான் படைத்த இறைவனை, என்னை படைத்த இறைவனை, என்னை எதற்காக படைத்தான் அப்படிப்பட்ட அந்த இறைவனை புரிந்து கொண்டேன் என்ற ஒரு நிலைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு வருவோம், நம்ம எந்த அளவிற்கு அல்லாஹ்வை புரிந்து கொண்டிருக்கோம், அல்லாஹ்வை எனக்கு எந்த அளவுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எத்தனையோ விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை நாடினேன் என்று சொன்னால், செய்வதற்காக நாடினேன் என்று சொன்னால், அல்லாஹ் நாடாமல் என்னால் நாட முடியுமா என்றாவது இன்றைக்கு யோசிச்சிருக்கோமா? அப்படி ஒரு யோசனை வந்திருக்கின்றதா? நான் ஒரு விஷயத்தை நினைச்சேங்க, சக்சஸா முடிச்சேன்னு சொல்றனா இல்லையா, அந்த சக்சஸுக்கும் அந்த விஷயத்தை நினைப்பதற்குமான காரணம் யார் என்றாவது நான் யோசித்திருக்கின்றேனா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். 76வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம், 81வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நாடாமல் நீங்க எதையுமே நாடுறதில்லை. அல்லாஹ் நாடாம எந்த ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்றதுக்கான ஒரு நாட்டம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும். இதை நான் என்னைக்கு யோசிச்சிருக்கிறேன்னா, எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறேன், எவ்வளவு விஷயத்தை செய்யறேன், எவ்வளவு விஷயத்தை சாதிக்கிறேன், ஆனால் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடந்தது. அல்லாஹ் நாடாமல் இந்த விஷயத்தை நான் நாடுவதில்லை என்றாவது நாம் யோசித்திருக்கின்றோமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அகிலத்துடைய இரட்சகன் நாடாமல் நீங்கள் எதையுமே நாடுவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நான் நாடுறதுக்கு கூட அல்லாஹ் வேணுங்க, அப்படி நான் அல்லாஹவை விளங்கி வைத்திருக்கின்றேனா? நான் அல்லாஹவை அப்படி புரிந்து வைத்திருக்கின்றேனா? நான் ஒரு விஷயத்தை நாடுவது கூட என்னுடைய கையில் இல்லை, அதுதான் என்னுடைய நிலை. நான் அதற்கும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இருந்தால் தான், அல்லாஹ் நாடினால் தான் அது முடியும் என்ற ஒரு விஷயத்தை நான் விளங்கி வைத்திருக்கின்றேனா? அல்லாஹ்வை பற்றி விளங்க வேண்டுமா இல்லையா, அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டுமா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு அறிதல் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். நாம் முஸ்லீம்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு அறிவு என்னிடத்தில் இருக்கின்றதா? அடுத்து அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? எனக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, அந்த துன்பம் என்னை விட்டு போனது என்று சொன்னால் நான் சந்தோஷப்படுறேன். இதானே யதார்த்தம். எனக்குரிய கஷ்டம் என்னை விட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான், அல்லாஹ் ஆசைப்படுகின்றான் என்று என்றாவது நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோமா? யதார்த்தம் அதுதான், உண்மை அதுதான். அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான். எனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால், எனக்கு ஏதேனும் துன்பங்கள் வந்தால், அந்த துன்பத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதை விட அதிகமாக அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். இப்படி நான் அல்லாஹ் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறாங்க? நான் இப்படி அல்லாஹ்வை அறிந்து வைத்திருக்கின்றேனா? எனக்கு இருக்க கஷ்டத்தை நான், எனக்குள்ள கஷ்டம் போச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன், என்னை விட அல்லாஹ் சந்தோஷப்படுறான், நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறேனா? அப்படி அல்லாஹ்வை புரிந்திருக்கின்றேனா? அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவையை கேட்கவில்லையோ, யார் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவையை கேட்கவில்லையோ, தன்னுடைய கஷ்டம் போக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடவில்லையோ, யக்லிபு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ்க்கு என்ன அவசியம் வந்துச்சு? அல்லாஹ்க்கு என்ன அவசியம் வந்துச்சு? என்னுடைய தேவையை நான் கேட்கலனா அல்லாஹ் ஏன் கோபப்படணும்? வயிற்று வழி உள்ளவன் வருவான்னு சொல்லுவோம், சொல்றோமா இல்லையா? தேவை அவனுக்கு தானே, அவன் வந்து கேட்கிறோம், நீங்க என்ன உணர்த்து அவனுக்கு சப்போர்ட்டா வரீங்க? யதார்த்தமா மனிதன் என்ற ரீதியில் நம்ம பேசுறோமா இல்லையா? யாராவது நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா இதைத்தான் சொல்லுவோம், சொல்றோமா இல்லையா? ஒருத்தருக்கு பரிந்து பேசி வந்தால் இதை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் யதார்த்தத்தை பாருங்கள், உண்மையை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மல்லம் யஸ்அலில்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ, யக்லிபு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். என்ன காரணம்? அல்லாஹ் நினைப்பதெல்லாம் என்னுடைய கஷ்டம் போக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஆசை. அப்படிப்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே அல்லாஹ்வை பொறுத்தவரை நம்மை கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி பார்க்க அல்லாஹ் விரும்புவதில்லை என்று நாம் யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் நம்ம என்னைக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்கிறவனா தான் பார்க்கிறோம். என்ன அல்லாஹ் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே, என்ன அல்லாஹ் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துறானே அப்படின்னு தான் யோசிச்சிருக்கிறமே. ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன், நம்மீதெல்லாம் அதிகமாக கருணை கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை எப்படி புரிய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்வது போன்று புரிந்திருக்கின்றோமா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்திலே 185வது வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு கஷ்டத்தை நாடுவதில்லை. யார்? நம்மை படைத்த இறைச்சகன் நம்மை கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி பார்ப்பதே இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இப்படி நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றேனா? இப்படி நான் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருக்கின்றேனா? யோசித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் நம்முடைய காரியங்களிலே நம்மை விட அதிகமாக பரவசம் அடைகின்றான், சந்தோஷப்படுகின்றான். நம்முடைய விஷயங்களிலே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிக்கின்றான் என்பதை என்றாவது நாம் விளங்கி வைத்திருக்கின்றோமா? உதாரணத்துக்கு பாருங்கள், நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட உதாரணத்தில் அல்லாஹ்வை நாம் புரிவதற்காக, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக மிக அழகான ஒரு செய்தியை பாருங்கள். நான் பாவம் செய்திருக்கின்றேன், பாவம் செய்த ஒரு அடியான் நான், அப்படிப்பட்ட நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றேன் என்னுடைய பாவத்திற்காக. எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இனிமே அந்த பாவத்தையே நான் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்றேன். முடிவு பண்ணி நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகின்றேன். அப்படி நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரினால், அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கோரி அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டால் சந்தோஷம் யாருக்கு? நமக்கு தானே, நம்ம தான் சந்தோஷப்படணும். ஆகா, அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான், அல்லாஹ் எனக்கு முழுதா மன்னிப்பு வழங்கிட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா பாருங்க, மிக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கோரி மீண்டு விட்டால் என்னை விட அல்லாஹ் அதிகமாக சந்தோஷப்படுறான். என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்னுடைய இறைவன் என் மீது சந்தோஷப்படுறானே அப்படின்ற ஒரு சிந்தனை என்னைக்காவது வந்திருக்காங்க? அல்லாஹ்வை நான் இப்படி புரிந்து வைத்திருக்கின்றேனா? ஒரு தௌபாவை செய்து விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ் என் மீது சந்தோஷப்பட்டு விட்டான் என்ற சிந்தனையோடு வெளியே செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் யோசித்து பாருங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் மிகவும் அல்லாஹுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, பித்தௌபத்தி அபுதிஹி, தன்னுடைய அடியான் அவனிடத்தில் தௌபா செய்யும் போது ஏற்படுகின்றது. அடியான் தௌபா செய்யும் போது ஏற்படுகின்றது. அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் என்ன, என் மீது கருணை உரியக்கூடிய, என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹவை நான் புரிந்திருக்கின்றேனா, இந்த அல்லாஹவை நான் தெரிந்திருக்கின்றேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட யோசனை என்றாவது வந்திருக்கின்றதா? மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலகத்தில யாரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உரிமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க முடியாது. அல்லாஹ் வைத்துவிடும் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு உரிமையோடு கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரியுமா, நம்ம இருக்கிறோமா இல்லையா? எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு என்ன, நான் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு உரிமையோடு கேட்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்குதா? அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கொடு என்று கேட்க வேண்டும், யா அல்லாஹ் நீ நாடினால் தா என்று கேட்காதே என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? நீ நாடினால் தா என்று கேட்காதே என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பது? எல்லாத்தையும் விட உரிமை உள்ளவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனிடத்தில் உரிமையோடு கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம், கவலைப்படாமல் கேட்கலாம். எப்படி கேட்டிருக்க வேண்டும், எப்படி கேட்பார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 193-194 வசனம், அதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கின்றது, எந்த அளவிற்கு நான் உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹுடைய அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், எங்களுடைய ரட்சகா, இன்னனா சமியனா முனாதியை யுனாதி லில் ஈமான், ஈமானுக்காக அழைப்பு கொடுத்தாரே, அப்படிப்பட்ட அந்த அழைப்பாளருடைய அழைப்பை நாங்கள் கேட்டுவிட்டோம். கேட்டு என்ன செஞ்சான், ஆமினோ பி ரப்பிக்கும் ஃபாமன்னா, நாங்கள் என்ன செஞ்சோம், அதனால் அவர் எங்களை நம்பிக்கை கொள் என்று சொன்னார், நம்பிக்கை கொண்டு விட்டோம். எனவே ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய ரட்சகா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. மன்னிப்பதற்கான ஒரு காரணத்தை சொல்லி எங்களை மன்னிச்சு தான் ஆகணும்னு கேட்கிறோம். இந்த உரிமை யாரிடத்தில் இருக்க முடியும், யாரிடத்திலாவது கேட்க முடியுமா? யார் அவன் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன், அந்த அடக்கி ஆள்வோனிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, இப்படி நான் அல்லாஹ் இப்படி கேட்கக்கூடிய இறைவன் தான் என்னுடைய இறைவன் என்பதை நான் புரிந்திருக்கின்றேனா? ரப்பனா வாத்தினா மா வாத்தனா அலா ருஸ்லிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். யார்ட்டே இப்படி கேட்க முடியாது, சாதாரண மனுஷன் போய் கூட கேட்க முடியாது, சாதாரண மனிதன் கூட இங்க பாருப்பா என்னை வந்து அசிங்கப்படுத்திடாத அப்படின்னு சொன்னாதான் அசிங்கப்படுத்தும், இருக்கா இல்லையா? என்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடாதன்னா ரொம்ப ஈஸியா அசிங்கப்படுத்திடுவான். அந்த வார்த்தையை சொல்வது அவனுக்கு கண்ணிய குறைவு நினைக்கிறானா இல்லையா? கண்ணிய குறைவாக யோசிக்கிறான், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் நம்மை படைத்த இறைவன், நம் மீது கருணை மிக்க அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருஸுலிக, உன்னுடைய தூதர்கள் மூலமாக எதை எங்களுக்கு வாக்காக தந்தாயோ, எதை எங்களுக்கு வாக்காக தந்தாயோ அதை எங்களுக்கு கொடுத்துரு. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமையினால எங்களை கேவலப்படுத்திடாத. யார்ட்டங்க சொல்றோம், அல்லாஹ்ட்ட சொல்றோம் போய், யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்திடாத, யார், யாராவது அவனிடத்தில் பேச முடியுமா, யாராவது பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அனல் மலிக் ஐனல் முலூக்குல் அர்த், நானே கேட்பேன் அல்லாஹு தஆலா, நான் தான் அரசன், பூமியினுடைய அரசர்கள் எல்லாம் இங்கே என்று கேள்வி கேட்கக்கூடிய அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்திலே நம்மால் கேட்க முடியும், கேட்கலாம் என்ற ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றானே. அப்படிப்பட்ட இறைவனை இந்த தரத்தில் நான் புரிந்திருக்கின்றேனா, எனக்கு மிகவும் உரிமையுள்ளவன் அந்த இறைவன் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேனா? வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்திராத. இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், வாக்குறுதியை மீறுபவன் அல்ல நீ, வாக்கு கொடுத்துட்டப்பா மாறு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா, என்கிட்ட நீ சொன்னப்புறம் நான் உனக்கு செய்வனான்னு கேட்கிறவன் தான் மனுஷனுடைய இயல்பு, இருக்கா இல்லையா? ஆனா பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமிடத்தில் உரிமையோடு கேட்கிறான், இன்னக்கல துஹ்லிஃபுல் மீஆத், வாக்குறுதி கொடுத்துட்ட, மாறு செஞ்சிடாத, எங்களை கேவலப்படுத்திடாத என்ற ஒரு உரிமையோடு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே. இப்படி நான் அல்லாஹவை விளங்கி வைத்திருக்கின்றேனா, இப்படி நான் அல்லாஹவை அறிந்து வைத்திருக்கின்றானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த செய்தியை பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாகவே சொல்லி காட்டுகின்றார்கள், நான் எந்த அளவிற்கு அல்லாஹை பத்தி நான் நினைக்கிறேனோ அதே அளவுக்கு அல்லாஹ் என்னை பத்தி நினைக்கிறாங்க. சாதாரண ஒரு ஆள்கிட்ட சொல்றோம், ஜி உங்களை பத்தி அவர் பேசினார் அப்படின்னா, அப்படியா என்னைய பத்தியா அங்க பேசினாரு, என்னை பத்தியா கேட்டாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உன்னை விட நீ யாரை மேலானவனாக உயர்ந்தவனாக பார்க்கின்றோமோ அவனை பொறுத்த வரைக்கும் உள்ள நிலைமை, அந்த உயர்ந்தவனாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து சொல்றோம், இந்த மாதிரி உன்னை பத்தி பேசினார் அப்படின்னு, அப்படியா என்னை பத்தி பேசினாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஆனால் படைத்த இறைவனை பாருங்கள், நாம் எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீனை நினைக்கின்றோமோ அதே அளவிற்கு அல்லாஹ் நம்மை பற்றி நினைக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகின்றது, என்னை பற்றி என்னுடைய அடியான் எப்படி எண்ணுகின்றானோ அப்படியே நான் அவனை பற்றி எண்ணுகின்றேன். நான் அல்லாஹை பத்தி நல்லதா நினைச்சா அல்லாஹ் என்னை பத்தி நல்லதா நினைப்பான், நான் அல்லாஹை மோசமானவனாக நினைச்சனா என்னை பற்றியும் அல்லாஹ் மோசமானவன் தான். அப்ப நான் அல்லாஹை எப்படி எண்ணுகின்றனோ அதே மாதிரி அல்லாஹுத்தால என்னை எண்ணுவாங்க. நம்மளை பத்தி பேசணுமா இல்லையா, நம்மளை பத்தி நினைக்கணுமா இல்லையா, நான் அல்லாஹ்வின் மீது நல்ல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை பற்றி அல்லாஹ் இப்படி நினைக்கின்றானே என்ற ஒரு சிந்தனை வருமே, அந்த சிந்தனை எனக்கு இருக்குதா, இப்படி நான் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கின்றேனா, யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வை பாருங்கள், எவ்வளவு அழகான ரப்புல் ஆலமீன். நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றோம், அப்படி முறையிடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எப்படி நினைக்கின்றான் என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ரப்பக்கும் ஹய்யும் கரீமும், உங்களுடைய இறைவன் இருக்கின்றானே கண்ணியமானவன் வெட்கப்படுபவன், யஸ்தஹீ மின் அபதிஹி, தன்னுடைய அடியானுடைய விஷயத்தில் வெட்கப்படுகின்றான், இதா ரஃபஅ யதைஹி, அவன் அவனுடைய கையை உயர்த்தி விட்டால், அவனுடைய தேவைக்காக கையை உயர்த்தி விட்டால் அந்த கையை வெறுமன அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகின்றான், கண்ணியமிக்க இறைவன் வெட்கப்படுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. நாம் யாரிடத்தில் முறையிடுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் கையேந்தும் போது சொன்னாங்க, நீங்கள் கையேந்தும் போது உறுதியான ஒரு நிலையில, எந்த விதமான பாராமுகமற்ற நிலையில அல்லாஹ்ட நீங்க கேளுங்க, நான் என கேட்டா அந்த இறைவன் வெட்கப்படுகின்றான் என்னுடைய கையை வெறுமனை அனுப்புறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இறைவனைத்தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெட்க உணர்வு என்பது நமக்கு இருக்க வேண்டும். வெட்க உணர்வு இல்லை என்று சொன்னால் இதாலம் தஸ்தஹி ஃபஸ்தா மா ஷைத்தானன் இன்னமின் கலாமின் நுபுவத்தில் உலா, முந்தைய நபிமார்களுடைய ஏக வகையினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்தா மா ஷைத்தான், உனக்கு வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் நம்மை விட அதிக வெட்கம் உடையவன் யார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி, நம்மை விட வெட்கம் உடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி, அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் என்ற தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள், இன்ன அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹய்யுன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்படுறான் அப்படின்னா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த இறைவனை எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக அழகான ஒரு செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கவனத்தை பாருங்க, எந்த அளவிற்கு நான் என்னை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இதைவிட நாம் அறிவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளன் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு என்பதை இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நாம் யாரை வணங்குகின்றோம், என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கு இது ஒரு உதாரணமே போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், யா மஅஷர மன் ஆமன பில் லிஸானிஹி வலம் யத்கல் ஈமான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்திலே ஈமான் நுழையாமல் வாயளவிலே ஈமானுடையவராக இருக்கின்றாரோ, வாயளவிலே அல்லாஹனுடைய வார்த்தையை சொல்லி ஒரு முஸ்லீமாக அடையாளம் காட்டப்படுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீர்கள், முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீர்கள், அவருடைய குறைகளை ஆராய்வதற்காக அவர்களை பின்தொடராதீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, இப்படி ஒரு முஸ்லீமுடைய குறையை ஆராய்வதற்காக நாம் பின்தொடர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? யாரை நாம் பின்தொடர்ந்து செல்கின்றோமோ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹினுடைய அடியானை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு அடியானை ஒரு மனிதன் இந்த நோக்கத்தோடு புறம் பேசுவதற்காகவும் அவனுடைய குறையை ஆராய்வதற்காகவும் பின்தொடர்ந்தால் அவனை அல்லாஹ் பின்தொடர்கின்றான். எனக்காக யார் வரா? அல்லாஹ் வரா. அப்படி என்னைக்காவது நான் அல்லாஹ் பார்த்திருக்கிறேனா? இன்னைக்காவது அப்படி நான் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கின்றேனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பின்தொடர்வது யார்? அவனை அல்லாஹ் பின்தொடர்கிட்டான். பின்தொடர்ந்து என்ன செய்யறான் தெரியுமா? அப்படியே பின்தொடர்ந்து அவனுடைய வீட்டில் உள்ள ரகசியம் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து போட்டுருவான்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். யாருங்க வரா? நமக்காக நம்மை படைத்த இறைவன். எனக்கு யார் வருவா அப்படின்னு கேட்டா என்னுடைய இறைவன் வரான்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தகுதியுடைய முஸ்லிமா நான்? நான் உண்மையிலேயே உள்ளத்தால் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தேன் என்று சொன்னால் இந்த ஹதீஸுடைய ஆரம்ப செய்தி, யா மஹஷர மன் ஆமன பில்லிசானிஹி வலம் யதுகுலில் ஈமான கல்பிஹி, யாருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையாமல் நாவளவிலே தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொள்கின்றானோ அவனுக்கு சொன்ன ஒரு செய்தி. நான் உள்ளத்தால் ஒரு இஸ்லாமியனாக இருந்து என்னை ஒருவன் புறம் பேச வேண்டும் என்று இருந்தால், என்னுடைய குறையை ஆராய வேண்டும் என்று ஒருவன் முயற்சி செய்தான் என்று சொன்னால், எனக்காக என்னை படைத்த இறைவன் வருவான், எனக்கு வக்காலத்து வாங்குவதற்காக, எனக்கு உறுதுணையாக என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் வருகின்றான் என்று என்னுடைய இறைவனை நான் விளங்கி வைத்திருக்கின்றேனா? என்னுடைய இறைவனை நான் புரிந்திருக்கின்றேனா? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் வணங்கக்கூடிய இறைவன் சாதாரணமானவன் அல்ல. நம்மை எல்லாம் படைத்து நம் மீது அதிகமான அன்பையும் நேசத்தையும் கொண்ட இறைவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இது ஏதோ பேச்சு அல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன் வீட்டுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து போட்டுருவேன், என்னுடைய அடியானை நீ பின்தொடர்ந்தால் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடியவைகள் எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிக்கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. எவ்வளவு அழகான ஒரு செய்தி! சொல்பவன் அல்லாஹ், அல்லாஹ் பொய் சொல்பவன் அல்ல, கண்டிப்பாக அதை செய்து விடுவான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வைத்தான் நாம் வணங்குகின்றோம். அப்படியெல்லாம் அல்லாஹ்வை நான் புரிந்திருக்கின்றேனா என்பதை யோசித்து பாருங்கள். யார் அல்லாஹ்? அல்லாஹ் என்று சொன்னால் நான் புரிய வேண்டிய எவ்வளவு செய்தி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் திருமறை குர்ஆனுடைய நான்காவது அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹு லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், ஒரு கடுகளவு கூட அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். கடுகளவு அநியாயம் செய்வோன் அல்ல. நான் வணங்கக்கூடிய இறைவன் எனக்கு அநியாயமோ அக்கிரமோ செய்யக்கூடியவன் அல்ல. என் மீது அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டவன், கடுகளவும் அநியாயம் செய்ய மாட்டான். என்னுடைய இறைவன் இப்படிப்பட்டவன் என்பதை என்றாவது நான் புரிந்திருக்கின்றேனா? நான் வணங்கக்கூடிய இறைவன் யார்? உண்மையான இறைவனை புரிந்து கொள்வதற்கான அவனுடைய பண்புகளையும் சேர்த்து இதன் மூலமாக அறிய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, எந்த விதமான சிறு பெரு தூக்கமும் அவனுக்கு கிடையாது என்று நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றேனா? எந்த நேரமும் யாரப் என்று கையேந்தினால் உடனே அதற்கு பதில் சொல்பவன் என்று அல்லாஹ்வை நான் விளங்கி வைத்திருக்கின்றேனா? நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான 25வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஃபுர்கானுடைய 58வது வசனத்தில், யார் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கின்றீர்கள் தெரியுமா? நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய மரணமே இல்லாத அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றேனா? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அவனை போன்று யாரும் கிடையாது, அவனை போன்று யாரும் கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். எப்படி? நம்மை போன்றா? நம்மை போன்று பார்வை உள்ளவனா? நம்மை போன்று கேட்கக்கூடியவனா? நாம் மனதில் நினைப்பதை அறியக்கூடியவன், நான் ரகசியமாக பேசுவதை கேட்கக்கூடியவன், நான் மனதிற்குள்ளாக சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடியவன், என்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் என்று நான் விளங்கி வைத்திருக்கின்றேனா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கூட நான் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அப்படி நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றேனா? என்னுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய விஷயங்கள், வெளியிலே ஒருவனை பார்த்து சிரிக்கின்றேன், உள்ளே அவனுக்கு அவனை பற்றியான குரோதங்களை என்னுடைய மனது முழுக்க வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு வர வேண்டிய சிந்தனை என்ன? என்னுடைய உள்ளத்தை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய உள்ளத்தை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய உள்ளங்களை இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நான் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றேனா? திருமறை குர்ஆனுடைய 67வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வாஸிரு கவுலக்கும் அவிஜஹருபி, 13-14 வசனம், நீங்கள் உங்களுடைய சொற்களை ரகசியமாக வைத்திருந்தாலும் சரி, வெளிப்படையாக வைத்திருந்தாலும் சரி, இன்னஹு அலீமும் பிதாதி சுதூர், எல்லாவற்றையும் உள்ளத்தினுடைய ஆழத்தில் அறியக்கூடியவன் என்பதை நாம் அல்லாஹ்வை பற்றி புரிந்திருக்கின்றோமா? அலா அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு மன் ஹலக், படைத்த எல்லாவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நான் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கின்றேனா? இப்படியெல்லாம் நான் அல்லாஹ்வை அறிந்தால்தான் நான் முஸ்லீமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் எல்லாரையும் போன அந்த இறை மறுப்பார்களை அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வை புரிய வேண்டிய விளங்க வேண்டிய அவனுடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு விளங்கவில்லை என்று சொன்னானே, அப்படிப்பட்ட அந்த தன்மைக்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், திருமறை குர்ஆனுடைய 36வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால், ஃபயகூல லஹு குன் ஃபயகூன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேனா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அறிந்தால்தான் நான் முஸ்லீமாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அறிதல் இருந்தால்தான் எனக்கு முன்னால் எப்படிப்பட்ட அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவனாக நான் இருப்பேன். என்னை ஒருவன் கொள்வதற்காக, அழிப்பதற்காக, துன்புறுத்துவதற்காக வந்தால் என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், கால கல்லா இன்ன ரப்பி மஈ சயஹதீன், என்னுடன் அல்லாஹ் இருக்கின்றான், அவனே எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த உயரிய சிந்தனை இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சரியான முறையில், அழகான முறையில் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வை வணங்குவோம். அப்படி அல்லாஹ்வை புரிந்து வணங்கக்கூடிய உண்மையான முஸ்லீமாக இருந்தால்தான் நான் இஸ்லாமிய அடிப்படையை புரிந்தவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அடிப்படையை புரிந்து வாழ்ந்து நாளை மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக. ஆஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.